உள்ளவனும் கூடத்தில் ஊக்கவனும் தரிநிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்போட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவடமிட கடித்தும் கருணையனும் வெள்ளமனதும் பலம் பொழி சித்தி வழத்தில் இணைந்து ஒருவனைகள் தீர்ப்பான். ஊழியர்கோன் வெப்பொழித்த ஊழியர்கோன் கடல் போற்றி ஆடுமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி ஒழிமொழி திருவாதூர திருத்தாள் போற்றி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருணினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார்த்தியுடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்தில் எல்லாமல்ல ஆடல்வெள்ளாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையில் தொடர்ந்து திருவம்பாவையை சிந்திக்க ஆடல்வெள்ளாருடைய திருவருள் கூட்டியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று எட்டாவது திருப்பாடலாக விளங்கக்கூடிய கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் என்ற இந்த திருப்பாடல் பெருமானுடைய சிறப்பினையும் அடியார்களுடைய சிறப்பினையும் மிக ஆழமாக எடுத்துச் சொல்கின்ற திருப்பாடல். இந்த திருப்பாடலிலே இறைவனை சோதி என்ற நிலையிலேயும் கருணை என்ற நிலையிலேயும் இணைத்து சொல்லுகின்ற ஒரு திருப்பாடல். ஆக இந்த எட்டாவது திருப்பாடலை இன்றைய திருப்பாடலாக சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு எல்லோரும் இந்த திருப்பாடலை ஒரு முறை ஓதுவோம்.
எல்லா இசை வாத்தியங்களுடைய
இருந்தாலும் சங்கினுடைய அந்த நாத ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியை கேட்டும் எங்கள் பெருமானுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதாக சொன்னால் கேடில் பரஞ்சோதி. கேள் என்ற சொல்லுக்கு ஒப்புமை என்று பொருள். எங்கள் பெருமானுடைய அந்த சோதி ஒப்பு உயர்வு அற்ற ஒரு சோதியாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த சோதியை ஒப்புமை இல்லாத இன்னொரு சோதிக்கு இன்னொரு நிலைக்கு ஒப்புப்படுத்த முடியாத ஒரு நிலையை கேளில் பரஞ்சோதி, கேளில் பரக்கருணை. அந்த கருணைக்கு ஈடு இணையான ஒரு கருணை எங்கேயும் இல்லை. இந்த கருணைக்கு ஒப்பான ஒரு கருணையை எங்கும் பார்க்க முடியாது என்கின்ற அந்த தன்மையை கேளில் பரக்கருணை. கேளில் விழுப்பொருள்கள் என்று சொல்லி இந்த தன்மை பெருமானுடைய புகழை பாடுகின்ற அந்த தன்மைகளை எல்லாம், பெருமானுடைய புகழை பாடுகின்ற அந்த வாசகங்களை எல்லாம் கேளில் விழுப்பொருள் சிறந்த பொருளாக எண்ணி நாங்கள் எல்லாம் பாடினோம். கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் என்று சொல்லி அத்துணை நிலையிலேயும் பெருமானை பற்றி நாங்கள் புகழ்ந்து வெளியிலே பாடியும் எண்ணிலையும் எத்தனை பக்கங்கள் எத்தனை நிலையிலே உன்னை தூண்டுகின்றது. கோழி கூவுகின்ற சத்தம் கேட்கவில்லையா? பறவைகளுடைய ஒளி உன் காதிலே விழவில்லையா? கோயிலிலே ஏற்படுகின்ற அந்த வாத்தியங்களினுடைய இசை உன்னை சென்று அடையவில்லையா? சங்கியினுடைய ஒளி உன்னுடைய நாதம் உன்னுடைய காதிலே விழவில்லையா? சரி, இவற்றையெல்லாம் நீ விழவில்லை என்பதாக சொன்னாலும் வெளியிலே இருந்து நாங்கள் எல்லாம் பாடுகின்றோம். கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை என்பதாக பெருமானுடைய அந்த சிறப்பினை நாங்கள் எல்லாம் ஓதுகின்றோமே, அதுவும் உன்னுடைய காதிலே கேட்கவில்லையா? இப்படியெல்லாம் நீ இத்தனையும் கேட்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலே வாழி, இது என்ன உறக்கமோ வாய்ந்தது. இப்படி நீ இருந்து இருக்கின்ற அந்த நிலையை வாழி என்பதாக சொல்லி அந்த பெண்ணை நீ நன்றாக வாழ வேண்டும், நீ நன்றாக வாழ்வாயாக என்பதாக வாழ்த்தும் முகமாக இகழ்ச்சி குறிப்பு இருக்கு. ஒரு பேர் பத்து பேருக்கு அவன் ஏமாத்தினான்னு சொன்னா நீ நன்றாக வாழ், நல்லா இல்லையா, நீ நல்லா இரு. இப்படி ஏமாற்றுபவரை பார்த்தும் அங்கே இகழ்ச்சி குறிப்பாக நீ நன்றாக இரு என்பதை சொல்வதைப் போல நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் கேளில் பழந்தோதி, கேளில் பரங்கருடைய பெருமையினை பாடி நீ நன்றாக வாழ வேண்டுமே. இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே வாழி, இது என்ன உறக்கமோ வாய்ந்தவர். ஆழியார் அன்புடைமை ஆவாரும் இவ்வாறு திருமாலுடைய அந்த பக்திக்கு இணையாக நானும் பக்தி செய்வேன் என்பதாக அல்லவா என்னிடத்திலே சொன்னேன். திருமாலுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி? அவர் தன்னுடைய வழிபாட்டிலே ஆயிரம் இதழ் கொண்ட அந்த தாமரையை கொண்டு வழிபாடு செய்கின்ற பொழுது 999 தாமரைகள் வந்தது. ஒரு தாமரை அங்கே குறைந்தது. அப்படி அது குறைந்ததே தாமரை என்பதாக சொல்லி மீண்டும் போய் எடுத்து வருகின்ற நிலையில் வழிபாடு தொடங்கியது என்பதாக சொன்னால் முடிக்கின்ற வரையிலும் வழிபாட்டிலே இருந்து விலகக்கூடாது. அந்த நிலையிலே அவர் எதை பெருமானுக்காக அந்த தாமரையாக அணிவது அவருடைய திருவடிக்கு என்பதாக பார்க்கின்ற பொழுது தன்னுடைய கண் தாமரை கண்ணன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த கண்ணை இடந்து பெருமானுடைய திருவடியிலே அவர் அர்ச்சனை செய்தார் என்பதாக சொன்னார். அந்த அன்பிற்கு ஈடான இணையான அன்பினை நான் அந்த பெருமானிடத்திலே செலுத்துவேன் என்பதாக என்று சொன்னாயே, உன்னுடைய சொல் எங்கே போயிற்று வாய்ந்திரவர். அது மட்டுமல்ல, பெருமாள் திருவாக்கடலிலே உறங்கிக் கொண்டு இருக்கின்றார். பார்க்கடலிலே சயனத்திலே இருக்கின்ற அந்த பெருமான், ஆகவே அவனிடத்திலே நீ அன்பு வைத்த காரணத்தினாலே நீயும் இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயா என்கின்ற குறிப்பு தோன்ற ஆழியார் அன்புடமை ஆவாரும் இவ்வாறும் ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனை கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை என்பதாக அருளி செய்த அந்த தந்தையை போல இங்கே பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எல்லாம் கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை, கேளில் விழுப்பொருள்கள் என்பதாக எல்லாம் நாங்கள் பாடினோம். ஊழி முதல்வனாய் என்ற தன்மையையும் பாடுகின்றோம். இந்த ஊழி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழி காலத்திலே ஒருவன் தான் நிலையாக நிற்பான், அவன் பெருமான் தான். ஆகவே அவன் மகா சங்காரக்காரன் என்பதாக சொல்லி ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனை ஏழை பங்காளன் என்பதாக சொன்னால், ஏழை என்பது பெண்ணை குறிக்கும். பெண்ணை ஒரு பாகத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஏழை பங்காளனையே பாடேனோ என்பதாக அமைந்து இந்த பெண்ணை விழுப்பு
அவர்களோடு இணைத்து பெருமானுடைய அந்த மார்கழி வழிபாட்டிற்காக செல்லுகின்ற அந்த தன்மையை இந்த எட்டாவது திருப்பாடலிலே குறித்த வழிவாசகர் பெருமான் இந்த எட்டாவது திருப்பாடலை தொடங்குகின்ற பொழுது ஏழாவது திருப்பாடலை தொடங்குகின்ற பொழுது எப்படி அன்னே இவையும் சிலவோ என்பதாக தொடங்குகிற அந்த தன்மையைப் போல இங்கே ஒரு இயற்கை நிலையிலே இயற்கை தன்மையை காலை விடியற்காலையிலே எழக்கூடிய ஒரு தன்மையை அவர் அங்கே காட்டுவார். கோழி கூவுதலும் பறவை ஒழித்தலும் ஒரு இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு காட்சியாக நடைபெறுகின்றது. ஆனால் இங்கே மணிவாசக பெருமாள் ஒரு மிக அற்புதமான ஒரு தன்மையை இந்த கோழி கூவுதலையும் பறவை ஒழித்தலையும் காட்டுகின்றார். இது ஒரு அப்பெருமாளுடைய அந்த திருவுள்ளத்தை அறிந்துகின்ற பொழுது இந்த கோழி கூவுதல் பறவை ஒழித்தல் என்பதாக சொல்லுகின்ற நேரடியான அந்த ஒரு பொருள் தன்மையிலே இதை பார்க்காமல் பெருமானுடைய அருள் என்கின்ற நிலையிலே அருள் தன்மையிலே இதை உள்ளுக்குள்ளே சொல்லுகின்ற பொழுது மிக அற்புதமான ஒரு கருத்தை முடிவாக பெருமாள் இங்கே வைக்கின்றனர். கோழி சிலம்புதல் என்பதாக சொன்னால் கோழி கூவுதல் என்று பொருள். கோழி கூவுதல் இங்கே நம்ம கோழியெல்லாம் இங்கே கூவுறதே கிடையாது. கோழி கூவி கேட்டு எவ்வளவோ நாட்களாயிரு கோழி என்ன கூவுது. கோழி கூவும் இடம் வெளியில போறதில்ல, வயிற்று கூவுது. கோழி கூவுதல் எப்படி கோழி கூவும்? கோழி கூவுறது கேட்டிருக்கீங்க இல்லையா? யாராவது கேட்டிருக்கீங்களா எப்படி கோழி கூவும்? கோழி எப்படி கூவும்? ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ல வந்துட்டு கோழி எப்படி கூப்பிட்டு திருவாரூர் பெருந்துறை பெருமானை எண்ணுகின்ற அந்த பெண்கள் இப்ப உறங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எழுதிருக்கு இந்த கோழி கூவணம். கோழி கூவுதல் அதில் ஒரு தத்துவம் உண்டு. கோழி கூவுகின்ற பொழுது அது எப்படி கூவும் என்பதாக சொன்னால் கொக்கு அது கொக்கரக்கோ என்பதாக கூவும். அந்த கொக்கரக்கோ என்பதை பிரிக்கின்ற பொழுது எப்படி வரும்னா கொக்கு பிளஸ் அரு பிளஸ் கோ. கொக்கு பிளஸ் அரு பிளஸ் கோ. கொக்கு என்பது மாமரத்தை குறிக்கின்ற சொல் கொக்கு. தமிழிலே கொக்கு என்பதாக சொன்னால் மாமரத்தை குறிக்கும். அரு அந்த மாமரத்தை அறுக்க கோவே அரசனே என்று பொருள். கோ என்பது அரசனே என்று பொருள். இரண்டு தன்மைகள், ஒன்று அப்பாவும் கொக்கா இருக்கார், மகனும் கொக்கா இருக்கார். சிவபெருமானும் கொக்கை அறுத்தார், முருகப்பெருமானும் கொக்கை அறுத்தார். சிவபெருமான் கொக்கு அறுத்த இடம் உபதேச காண்டம் கட்டபுராணத்திலே சொல்லுவார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். இந்த அசுரன் கொக்கு வடிவம் கொண்டு பெருமானை அந்த தேவர்களை எல்லாம் அவன் அச்சுறுத்திய பொழுது அந்த கொக்காக தோன்றிய அந்த அசுரனை அழித்து அந்த கொக்கினுடைய இறகை எடுத்து தன்னுடைய தலையிலே அழித்துக் கொண்டிருப்பார் சிவபெருமான். சிவபெருமானுக்கு கொன்றை கூவிளம் ஊமத்தம் போன்ற எல்லாம் இருக்கும் தலையில. அதுல ஒன்று இந்த கொக்கினுடைய இறகு. அந்த அசுரனை அழித்து அந்த இறகினை எடுத்து தன்னுடைய தலையிலே அழித்துக் கொண்டிருப்பதை திருத்தேழையிடம் பாடல் 20 16 அதிகம் பாடல் 20 சொல்லுவார். இங்கே கொக்கு அந்த கொக்கு இறகினை பெருமான் தலையிலே அழித்துக் கொண்டிருப்பதை சொல்லுவார். கொக்கு இறகும் பாடி என்பதாக அந்த திருத்தேழையிடம் பாடலிலே 20 பாடல்
பாடி கொக்கிறும் பாடி
குரண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய இந்த அசுரனை அழித்து அவருடைய கீழ் மாமரமாக நிற்கின்ற அந்த சூரபன்மனை முருகப்பெருமான் அந்த வேலாயுதத்தை கொண்டு அங்கே செலுத்தி அந்த மாமரத்தை இரண்டாக பிளப்பார். ஆக கொக்கு என்று சொல்லக்கூடிய மாமரத்தை சூரபன்மனை இரண்டாக
கோடி சிலம்புதல் தத்துவம்.
ஏழில் பெருமான் எங்கே கற்கின்றாய்? நெறிசையாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் தெரியும் செய்யும் துரிதர்களுக்கு உடனாகி என்பதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார். எங்கே பெருமான் இருக்கின்றார் என்பதாக சொன்னால் ஏழு இசையாக பெருமான் இருக்கின்றார் என்பதாக அமைவார். திரியாக முன்னர் சொல்வார், திரு வெண்காட்டு பதிகத்திலே சொல்வார், கண்காட்டு முதலாகும் கடல் காட்டும் கையானும் வெண்காட்டும் உருவானும் திரை காட்டும் சரையானே பண்காட்டும் இசையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானும் பண்காட்டும் இசை பெருமான் எங்கே அமைந்திருக்கின்றார் என்பதாக சொன்னால் அது இசையின் வடிவாக ஏழு இசையிலே பெருமான் ஏழு சுரங்களாக அமைந்திருக்கக்கூடிய அந்த தன்மையை காட்டும். தேக்கடா பெருமான் சொல்லுவார், மங்கையர்கரசியாரும் புரட்சிரையாரும் சென்று ஞானசம்பந்த பெருமான் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை காணுகின்ற பொழுது அங்கே இருப்பது ஞானசம்பந்த பெருமானா சிவபெருமானா இல்ல ஞானத்தின் திருவுருவா எது என்று தெரியவில்லையே என்பதாக சொல்லி உள்ளுக்குள்ளே மனதிலே அந்த காட்சியை காணுகின்ற போது ஞானத்தின் திருவுருவை நன்மறையின் தனித்துணையை வானத்தின் இசையத்தில் மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேங்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் எதை கண்டார்கள் என்பதாக சொன்னால் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்பு கண்டார். பெருமானுடைய அந்த ஏழு இசை என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு இசை ஒரு உருவம் எடுத்தது என்பதாக சொன்னால் இந்த ஏழு இசையும் சேர்ந்து ஒரு உருவம் எடுத்தது என்பதாக சொன்னால் அது எப்படி இருக்குமோ அதை போல திரியான சம்பந்த பெருமானுடைய உருவம் இருந்தது என்பதாக திரு சேத்திரார் பெருமான் காட்டுவார். அப்படி ஞானத்தின் திருவுருவமாகவும் நன்மறையின் தனித்துணையாகவும் வானத்தின் இசையின்றி மண்ணில் வளர் மதி கொடுந்தாகவும் இருக்கின்ற பெருமான் தென்னக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர் தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பாக அங்கே கண்ட அந்த காட்சியையும் மிக அற்புதமாக அங்கே வைத்து ஏழு இயம்ப இயம்பும் சங்கம் இங்கே ஏழு இசையாக கண்ட வடிவாசக பெருமான் அடுத்த நிலையிலே சங்கினுடைய தன்மையை சொல்லுவார். இந்த நாமம் சங்கினுடைய ஒளிக்கு சங்கினை நாம் ஊதுதல் என்பதாக சொல்லுவது தவறு. சங்கு என்பவும் ஊதுதல் சங்கினை ஊதுதல் என்பது தவறான ஒரு சொல். சங்கு எங்கே ஊதுவார்கள் என்பதாக சொன்னால் அங்கதான் ஊதுவான் சங்கு. சங்கு ஊதக்கூடியவர்கள் திருக்கோயிலே சங்கினை ஊதுதல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்கள். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? சங்கு முழங்குதல் இன்னொரு முக்கியமான அந்த திருக்கோயில பயன்படுத்த வேண்டிய ஒரு சொல் சங்கு குறித்தல். சங்கிற்கு குறித்தல் திருக்கோயிலே சங்கினை குறித்தல் என்கின்ற அந்த வாக்கினை நாம் பயன்படுத்த அழகு வெளியில திருக்கோயிலே திரு அழகு வீட்டில் இருந்தா சமையல் கோயிலுக்கு வந்துட்டா என்ன படப்பள்ளி திருக்கோயிலே விழுகின்ற அந்த சங்கிற்கு குறித்தல் என்று பொருள். குறிக்க வேண்டும் சங்கினை குறித்தல் அப்படின்னு சொல்லும். அப்படி சங்கு என்பது அந்த சங்கினுடைய அந்த ஒளி நாத தத்துவத்தினுடைய அடிப்படை. ஏழில் இயம்ப இயம்பும் சங்கம் என்பதாக சொன்னால் இந்த சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கிலே இருந்து புறப்படுகின்ற அந்த ஒளி நாத தத்துவத்தை குறிப்பது. அது ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார தத்துவத்தை குறிக்கின்ற அந்த சொல்தான் சங்கு. அந்த சங்கிலே இருந்து வரக்கூடிய ஒளியானது பெருமான் எல்லா தத்துவங்களையும் கடந்து கடைசியிலே நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதத்தின் முடிவாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை அந்த நாதத்தினுடைய நாயகனாக விளங்கக்கூடிய அந்த தன்மையை அங்கே குறிப்பதற்காக அங்கே குறிப்பதுதான் சங்கு. ஆக சங்கிலே இருந்து வரக்கூடிய அந்த நாதம் ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த மூல மந்திரத்தை அங்கே நினைவுபடுத்துகின்ற காரணத்தினாலே இந்த சங்கிலே இருக்கக்கூடிய அந்த ஒளியை ஓங்காரத்தை என்னும் முகமாக ஏழில் இயங்கும் இயங்கும் சங்கை மூல மந்திரம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த மூல மந்திரத்தை அமெரிக்காவில் பெருமான் சொல்லுவார். மூல மந்திரம் ஓதலின் கீழே ஈவதின் கீழே ஞானமின் கீழே நேயமின் கீழே இல்லை இல்லை இதெல்லாம் இல்லை என்பதாக ஒரு பட்டியல் போடுவார். அப்புறம் இதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுவார். அதுல மூல மந்திரம் ஓதலின் கீழே ஆக மூல மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களுக்கெல்லாம் மூல ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதத்தினுடைய ஒளியாக இருக்கக்கூடியவனே என்பதாக இசைக்கின்ற அந்த முழக்கம் தான் சங்கு. கோழி சிலம்ப சிலம்பு உருது என்றும் ஏழில் இயம்ப இயம்பும் சங்கு என்றும் கேழில் பரஞ்சோதி கேழில் பர இந்த சோதியினுடைய தன்மை என்ன என்பதாக சொன்னால் ஞான திரள் என்பதாக சொல்வார். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள். ஞான திரள் என்பதாக சொன்னால் ஞானத்தினுடைய கூட்டம், ஞானத்தினுடைய திரட்சி. எந்தெந்த ஞானங்கள் எல்லாம் சேர்ந்து விளங்குகின்றதோ அப்பொழுது தோன்றுவதுதான் இந்த பரஞ்சோதி. இந்த பரஞ்சோதியாக இருக்கக்கூடியது உயிர்களுக்கு எந்தெந்த ஞானங்களை எல்லாம் வழங்குவது என்பதை காட்டுவதுதான். அங்கே சிஞ்ஞானந்த பெருமான் ஞானப்பால் அருந்தியவுடன் எந்தெந்த ஞானங்கள் எல்லாம் அவர் அடைந்தார் என்பதாக சேக்கிடார் பெருமான் சொல்வார். கோமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், பவமதனை அறமாற்றும் வாங்கியில் ஓங்கிய ஞானம், சிவனடியே சித்திக்கும் திருப்பருந்து சிவஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை என்பதாக சொல்வார். எதை உணர்ந்தார் என்பதாக சொன்னால் இத்தனை ஞானங்கள், அத்துணை ஞானங்களையும் கோமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய அத்துணை சிவனடியே சித்திக்கும் திருப்பருந்து சிவஞானம், அத்துணை ஞானங்களும் இணைந்ததனுடைய ஒரு கூட்டு முயற்சி தான், கூட்டு அந்த தன்மை தான் கேள்வி பரஞ்சோதியாக ஞான திரளாக விளங்குகின்றது. இப்படி இத்துணை ஞானங்களையும் விளைவிக்கக்கூடிய இந்த பெருமானை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இதற்கு ஒப்பான ஒரு தன்மை இல்லையே என்பதாக சொல்லி கேள்வியில் பரஞ்சோதி என்பதாக அமைவார். கேள்வியில் பரங்கருணை, இந்த கருணைக்கு ஈடு இணை இல்லை என்பதை காட்டுமுகமாக ஒரே ஒரு திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருப்பாடலை அதை அமைத்தால் இந்த கேடில் பரங்கருணை என்பது விளங்கும். இந்த பெருமானுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை என்பதை திருநாவுக்கரசு பெருமான் அழுது 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 அரற்றி பெருமானே இப்படிப்பட்ட கருணையா உன்னுடைய கருணை என்பதாக எண்ணி எண்ணி வியந்த ஒரு இடம்தான் இந்த திருப்பது, இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடலில் சொல்லுவார், அத்தா உன் அடியேனை அன்பால் பார்த்த, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்ந்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். பெருமானுடைய அந்த அருள் நோக்கம், அந்த நோக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நோக்கத்திலே அந்த தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்ட அந்த தன்மையை, அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்ந்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். எத்துணையும் அரியை நீ எளியாய், எவ்வளவு பெரிய நிலையிலே இருக்கக்கூடிய பெருமானாக விளங்கக்கூடிய நீ எனக்காக இறங்கி வந்திருக்கின்றாய், எத்துணையும் அரியை நீ எளியாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏற்று கொண்டாய், நான் எப்படிப்பட்டவன் என்பதாக தன்னை சொல்லிக் கொள்வார். பித்தனேன், பேதையேன், பேயேன், நாயன், இத்தனையும் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது தான் எப்படிப்பட்டவன் என்பதாக சொன்னால், பித்தன், பேயன், பேதையேன், நாயன், பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தார். நான் செய்யக்கூடிய அத்துணை பிழைகள் உண்டா இரண்டா, அத்துணை பிழைகளில் நீ பொறுத்து, நாயின் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் அன்று இத்தனையும் எம்பரமோ, ஐயோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே என்பதாக சொல்வார். பெருமானே இப்படிப்பட்ட கருணையா உன்னுடைய கருணை, பித்தனே பேயே நாயனாக இருக்கக்கூடிய என்னையும் ஆட்கொண்டு நீ அருள் செய்தாயே, உன்னுடைய திருக்கருணையை நான் என்ன என்று சொல்வது என்பதாக சொல்லி கேடில் பரஞ்சோதி, கேடில் பரங்கருணை, கேடில் விழுப்பொருள்கள், கேடில் விழுப்பொருள்கள் என்பதாக சொல்வார். இந்த கருணையை சொல்லுகின்ற போது பெருமானுடைய அந்த தன்மையை கருணை என்றதை கருணை மாக்கடல், கருணை கடல், கருணை கருணை என்பதாக சொல்லி பல இடங்களிலே பெருமானினுடைய அந்த கருணையை ஒப்பிட்டு காட்டுகின்ற பெருமான் பிடித்தப்பட்டு இரண்டாவது பாடலிலே பெருமானுடைய அந்த கருணை திருக்கருணையை, கேடில் பரங்கருணையை, இது எப்படிப்பட்ட கருணை என்பதாக சொன்னால் கருணையினுடைய பெரிய கடலாக பெருமானை உருவகித்து சொல்லுகின்ற திருப்பாடல் பிடித்தப்பட்டு 37வது திருப்பதிகம் 2வது பாடல்.
இது அவர் ஏறி வருகின்ற இந்த காளை மாடு.
இந்த மாடு
காளை மாடு நடக்கு 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 நடக்குன்னு இது எப்போ போய் எங்கே சேருது?
அவசரத்துக்கு உதவுமா?
ஆனா பெருமான் இதை தவிர வேறு எதிரையும் நான் ஏற மாட்டேன், இதுதான் எனக்கு உகந்த வாகனம்,
பசுமேறிய எங்கள் பெருமான்.
அப்படி பெருமான் விடையை விடாது உகந்தார்,
அதை சொல்லுவார்.
விடை விடாது உகந்த விண்ணவர் போவே, வினையினே உடைய மெய்ப்பொருளே, முடை விடாது அடியே மூத்து அற மண்ணாய் முழு குழு புறம்பை இருக்கிறது. இந்த மண்ணை இந்த யாக்கையை இந்த மண்ணுக்கு இரையாகி விட்டு செல்லுகின்ற தன்மையிலே நான் செல்ல மாட்டேன். மீண்டும் இந்த உலகத்திலே வந்து பிறந்து இறந்து உடலுகின்ற தன்மையை விட்டு கடைபடா வண்ணம் காத்தலை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே என்பதாக, கேடில் பரஞ்சோதி கேடில் பரன் கருணை என்பதாக சொல்லி கருணை மா கடலாக அங்கே அவரை நிறுத்தி இடைவிடாது உன்னை சிக்கனம் பிடித்தேன் என்று எழுந்து அருளுவது இனியே இடைவிடாது இடையரா சிந்தை இடையராத அந்த அன்பினைப் போல பெருமானே உன்னை இடைவிடாது உன்னுடைய திருவடியை எந்தாவது இரவும் பகலும் அதையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்பதாக பல இடங்களிலே அந்த திருவடியை விடாது பிடித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை சொல்லுகின்ற பொழுது கருணை மா கடலே என்பதாக சொல்லுவார். ஆடியான் அன்புடமை ஆறும் இவ்வாறு கண்ணை இழந்து அப்பியவர்கள் இருவர், ஒருவர் ரெண்டு பேர் கண்ணை இழந்து அப்பினார்கள். கண்ணை இழந்தவர்கள் ரெண்டு பேர், எட்டு கால் குத்தி எத்தனை கால்? சரியாதான் சரியா? அந்த மாதிரி இருக்கு. அப்ப கேட்க திருமால் இந்த பாடலே சொல்லியிருக்கார் இல்லையா, கண்ணை இழந்தவர்கள் ரெண்டு பேர். திருமாலும் கண்ணை இழந்தார், திருமாலுக்கு அர்ச்சனை செஞ்சார். கண்ணப்பரும் கண்ணை இழந்தார்,
திருமாலும் அர்ச்சனை செய்தார்.
கண்ணை இழந்தவர்கள் ரெண்டு பேர். கண்ணை கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். கண்ணுக்கு இனியானை, கண்ணுக்கு இனியானாக விளங்குகின்ற அந்த கண்ணை எத்தனை இடங்களிலே வருவாசல் பெருமான் கண்ணை பற்றி சொல்லுகிறார். அப்படி கண்ணை பற்றி சொல்லுகின்ற அந்த கண்ணையிலே என்னுடைய கண்கள் கணிகூற காண வேண்டும் என்னுடைய திருவடியை சொல்லுவார். அப்படி கண்கள் என்பதாக சொல்லுகின்ற இந்த கண்ணை கொண்டு கண்ணை இடந்து அப்ப வேண்டும் என்பதாக சொன்னால் இந்த கண்ணிலே இருந்து எதை வேண்டுமானால் கையை வெட்டலாம் காலை வெட்டலாம், அதெல்லாம் கூட ஒரு அளவிற்கு பொறுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை. ஆனால் கண்ணை இடந்து பெருமானுடைய திருவடிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த பக்தியினுடைய ஆழம் பெருமான் மீது வைத்த அந்த பக்தியினுடைய ஆழத்தை குறிப்பதுதான் இந்த கண்ணை இடந்ததனுடைய தன்மை. அப்படி கண்ணப்ப நாயனாரும் நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்பதாக சொல்லுவார் பட்டிருந்தார். எப்படி எனக்கு இந்த அருளை செய்ய போகின்றாய் பெருமானே என்பதாக காட்டுகின்ற பொழுது கண்ணை இழந்து அப்பியாத நிலை திருமால் அந்த சிவத்தின் மீது வைத்த பக்தியினுடைய ஆழத்தை குறிப்பது என்பதாக அமைத்து இதுதான் பக்தி. இது பக்தியினுடைய எல்லைக்கு சென்று விளங்குவது ஆழியா அன்புடமை ஆபாரம் இவ்வாறோ ஊழி முதன்மனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேனோ என்பாவாய், ஏழை பங்காளனாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை குறைந்த பத்து மூன்றாவது பாடலிலே, முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் மூன்றாவது திருப்பாடலிலே ஏழை பங்காளனுடைய தன்மையை சொல்வார்.
Yeah.
ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்பதாக சொல்லுகின்ற அந்த தன்மையை போல அவர்கள் நிலையிலே என்னை பார்க்கின்ற பொழுது எத்தனை எத்தனையோ ஐயாறுகள், எத்தனை எத்தனையோ அல்லாறுகள், எவ்வளவோ பேர் உனக்காக இணங்கி ஏங்கி ஏங்கி உன்னுடைய திருவருளுக்காக ஏங்கி நிற்கின்ற, உன்னுடைய திருவருள் வழிபாட்டிலே தவறாமல் செய்கின்ற, முட்டாது இறங்கின்ற அடியார்கள் அத்துணை பேர் நிற்க ஒன்றும் நிறுத்தியது. பெருமானுடைய அந்த கருணை நிலையையும் அருள் நிலையையும் ஞானத்தை இந்த உயிர்களுக்கெல்லாம் வழங்குகின்ற அந்த தன்மையையும் இரண்டையும் நிறுத்துவதுதான் இந்த திருப்பாடல். கேடில் விழுப்பொருள்கள் என்பதாக சொல்லுகின்ற போது அத்துணை திருவாசக திருப்பாடல்கள் அத்துணையும் பெருமானுடைய திருவடியை இகழ்கின்ற அத்துணை திருப்பாடல்களும் திருமுறைகள் அத்துணையும் அவைகளெல்லாம் கேடில் விழுப்பொருள்களாக சிறந்த பொருட்களாக விளங்குகின்றன என்கின்ற அந்த தத்துவத்தையும் இங்கே வரவில்லை என்பதாக சொன்னால் இந்த பெண்ணானவள் வாடி வதங்குவாள். அதற்கு தொடர்ந்து ஒளி வாடும் பண்ணும் புகழ் பரமன். அங்கே சொல்லுகின்ற பொழுது பண்ணும் புகழ் பரமன் பரஞ்சோதி சிற்றம்பலத்தார். பண்ணும் புகழ் பரமன் என்பதாக சொல்லி பெருமானை பரஞ்சோதி என்பதாக இந்த திருக்கோவையாரிலே குறிப்பிடுவார். பண்ணும் புகழ் பரமன் பரஞ்சோதி சிற்றம்பலத்தான் பொன்னம் கடல் பழுத்தார் புலன் என்ன புலம்புவனே. நார் யார் யாரெல்லாம் அந்த பெருமானுடைய திருவடியை வாழ்த்தாதவர்கள் எல்லாம் எப்படியோ அப்படி புலம்புவார்களோ அதை போல நான் இங்கே இந்த திருமகளாக விளங்கக்கூடிய இந்த தலைவியாக இருக்கக்கூடிய இவள் வரவில்லை என்பதாக சொன்னால் நான் இப்படி புலம்புவேன் என்பதாக சொல்லி தலைமகனுடைய கூற்றாக அமைக்கின்ற பொழுது இந்த பரமனை பரமன் பரஞ்சோதி சிற்றம்பலத்தான் என்பதாக குறிக்கின்ற ஒரு அற்புத திருப்பாடல் இந்த திருப்பாடல் என்பதாக சொல்லி இந்த திருக்கோவையாரையும் திருவாசகத்தையும் இரண்டையும் சிந்திக்கும் முகமாக நாள்தோறும் எடுக்கின்ற அந்த முயற்சியிலே நம்முடைய ஆர் ஆர் சுகுமாரன் ஐயா அவர்கள் தான் இப்போ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நிற்கிறார். அவர்கிட்ட இப்ப அடிக்கடி நமக்கு இந்த விடாமல் இந்த முயற்சியிலே அவர் ஈடுபட்டு திருவாசகத்தையும் திருக்கோவையாருடைய முயற்சியை நாம் எல்லோரும் பாராட்டும் முகமாக அவருக்கு நாம் அந்த பாராட்டினை தெரிவிக்க வேண்டும். எல்லோரும் கைதட்டி அவருக்கு பாராட்ட வேண்டும். ஏன் என்பதாக சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை. தினந்தோறும் அந்த பட்டியலாக எடுத்துட்டு வந்திருக்கிறார். நான் என்னால படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அந்த அதுல இருந்து ஒரே ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லுகின்றேன். இவர் எடுத்த அந்த சொற்கள் எல்லாம் ஏழாவது அந்த பாடலிலே தென்னாளுடைய தென்னா என்று சொல்லக்கூடிய அந்த பாடலினுடைய அந்த வரியை அந்த எழுத்தை எடுத்துக்கொண்டு எங்கே எங்கெல்லாம் வருகின்றது என்பதாக எடுத்து சொல்லுகின்ற முகமாக திரு அம்பானையிலே அந்த தென்னன் என்று சொல்லக்கூடியதும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இடங்களிலே திரு அம்மானையிலே தென்னா என்று சொல்லக்கூடியதனுடைய தொடர்ச்சியாக தென்னன் என்பது அந்த அந்த சொல்லானது அங்கே வருகின்றது என்பதாகவும் திருத்தலையணத்திலே மூன்று இடங்களும் அன்னைப்பத்திலே ஒரு இடமும் புயில்பத்திலே ஒரு இடத்தையும் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக எத்தனை முறை இந்த திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் அந்த பாடலிலே ஒரு சொல்லை நீங்கள் எடுத்தீர்கள் என்பதாக சொன்னால் அந்த ஒரு சொல்லுக்காக திருவாசகம் முழுக்க படிக்கவும் சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஒரு சொல் எந்த இடத்திலே வருகின்றது என்பதை காண்பதற்கு திருவாசகம் முழுவதும் படிக்கணும், திருக்கோயார் முழுவதும் படிக்கணும். சரி, ஒரு பாடல் ஆயிடுச்சு, திருப்பி இரண்டாவது பாடலுக்குள்ளே போகும்போது ஒரு சொல்லை எடுத்தீர்கள் சொன்னா திருப்பியும் நீங்க திருவாசகம் முழுவதும் படிச்சாகணும், திருக்கோயார் முழுவதும் படிச்சாகும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. மணிவாசக பெருமானுடைய அந்த திருவடியை பற்றி நாமும் இந்த முயற்சியிலே ஈடுபடுவோம். இது ஒரு முயற்சியாக நாம் இதை எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து இந்த முயற்சியில ஈடுபட்டு எல்லோருடைய அந்த திருக்கரங்களும் அந்த சொல்லை பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் எழுத வேண்டும் என்பதாக மீண்டும் கேட்டுக்கொண்டு ஐயா சுகுமாரன் ஐயா அவர்கள் இப்போல நாமும் நீங்களும் எல்லாம் சேர்ந்து அந்த சொல்லை எடுத்து திருவாசகத்தில் எங்கே எங்கே வருகின்றது என்கின்ற அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விண்ணப்பத்தை உங்களுடைய திருவடியில வைத்து கண்ணுக்கு இனியானே என்று சொல்ல அந்த முயற்சியை குறிப்பிட்டு நான்காவது பாடலுக்கான அந்த தலைப்பாக அவரே கொடுத்தார். போன முறை கண்ணுக்கு இனியானே என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு அந்த பாடலுக்குரிய தலைப்பாக அவர் அமைத்து மிக சிறப்பாக சொன்ன அந்த குறிப்பினை அவர் அந்த கண்ணுக்கு இனியானே என்பதாக எடுத்தார். மாதேவன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல், மாதேவன் என்ற அந்த சொல் வேறு எங்கேயும் திருக்கோவையாரிலும் திருவாசகத்திலேயும் இல்லை என்பதாக குறிப்பிட்டு காட்டியது அந்த முயற்சியினுடைய சிறப்பினை குறிக்கிறது. அப்படி எல்லோரும் இதை நீங்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்து நாளை நாம் திருவம்பாவை தொடர்ந்து சிந்திப்போம் என்பதாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.